عن عبد الله بن عمرو رضي الله تعالى عنهما قال قيل لرسول الله صلى الله عليه وسلم أي الناس أفضل؟ அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது அய்யுன் நாஸி அஃலலு, ரசூலுல்லாஹ் மனிதர்களிலேயே மிக சிறந்தவர் நல்லவர் யார் என்று கேட்கப்பட்டது. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு மஹ்மூமில் கல்பி சதூக்குல் லிசானி, யார் உள்ளத்தால் தூய்மையானவராகவும் நாவால் உண்மையானவராகவும் இருக்கிறாரோ அவர்தான் மனிதர்களிலேயே மிகச்சிறந்தவர் என்று சொன்னார்கள். கால சஹாபாக்கள் கேட்டார்கள், சதோக்குல் லிசானின் ஆரிஃபு, நாவால் உண்மை பேசுபவர் என்பது எங்களுக்கு என்ன என்று தெரியும், ஆனால் ஃபமா மஹ்மூமில் கல்பி, உள்ள தூய்மை அடைந்தவர் யார் அப்படி என்றால் என்ன என்று கேட்டார்கள். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுவ தக்கியுன் நக்கியு லா இஸ்ம ஃபீஹி வலா பகய வலா ஹில்லன் வலா ஹஸதன், எந்த உள்ளத்திலே தீய எண்ணங்களும் பொறாமையும் தவறான சிந்தனைகளும் பகை உணர்ச்சியும் வன்மம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த உள்ளம்தான் பரிசுத்தமான உள்ளம், தூய்மையான உள்ளம் என்று பதில் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய தோற்றத்தை மட்டும் பார்க்கவில்லை, அவனது உள்ளத்தையும் பார்க்கிறான் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இன்னல்லாஹ லா யன்ஸுரு இலா சுவரிக்கும் வலா இலா மாலிக்கும், அல்லாஹு தஆலா உங்களது செல்வங்களையோ அல்லது உங்களது தோற்றத்தையோ பார்ப்பதில்லை, வலாக்கி யன்ஸுரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்களது உள்ளங்களையும் உங்களது அமல்களையும் தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு ஹதீஸிலே சொல்லிக் காட்டுவார்கள். மனிதர்களது உடல்களிலே உடலை பரிசுத்தப்படுத்துவதில் எவ்வளவு அக்கறை இருக்கிறதோ, நாம் அணுகிற ஆடைகளை சுத்தமாக வைத்திருப்பதில் எவ்வளவு அக்கறை இருக்கிறதோ, நாம் இருக்குகின்ற இடங்களை வசிக்குகின்ற இடங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று எப்படி நாம் ஆசைப்படுகிறோமோ, அதுபோல தீய அழுக்குகளை ஒட்டும் உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். எல்லா அசிங்கியங்களையும் உள்ளத்திலே வைத்துக் கொண்டு வெளித்தோற்றத்திலே பார்ப்பதற்கு மிக நல்ல அழகிய தோற்றமுடையவராக இருந்தால் அதில் எந்த பயனும் கிடையாது. மனம் பகை உணர்ச்சி, தற்பெருமை, பொறாமை, அடுத்தவர்கள் மீது தீய எண்ணம், இது மாதிரியான குணங்களை விட்டு மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். அவர்தான் மனிதரிலே மிகச்சிறந்தவர் என்ற பெயரை பெற முடியும். நம்மெல்லாம் பார்க்கிறோம், ஒரு மனிதரை நல்ல மனிதர் என்று நாம் பாராட்டுகிறோம் என்று சொன்னால், அவர் உண்மை பேசுபவராக இருப்பார், உண்மையாக நடப்பவராக இருப்பார். ஒரு மனிதரை பார்க்கிற போது முகத்திற்கு ஒன்றை நல்ல விதமாக அவரிடத்திலே நல்லவரை போன்று காட்டிக்கொண்டு அவருக்கு பின்னால் போய் அவரை பற்றி தவறாக பேசுகிற மனிதரை யாரும் நல்ல மனிதர் என்று சொல்ல மாட்டோம் இல்லையா? உண்மை எல்லா நிலையிலும் உண்மை. ஒரு மனிதனை பார்க்கிற போதும் சரி, அவரை விட்டு பிரிகின்ற நேரத்திலும் சரி, எல்லா சந்தர்ப்பங்களிலும் உண்மையாக இருப்பவரே மிகச்சிறந்தவர். அதுபோலத்தான் மனதிலே எந்த மற்றவர்கள் மீது தீய எண்ணங்களும் இல்லாமல், தீய குணங்களும் இல்லாமல் தங்களது உள்ளங்களை பாதுகாத்துக் கொண்டவர் தான் சிறந்த மனிதர். அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை திருமறையிலே சொல்லுகிற போது அது அழகான சரித்திரம் என்று சொல்லுவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்புரிய அத்தனையுமே அழகானவை தான். அவர்கள் வரலாறு மட்டும் குர்ஆனிலே அழகானது மட்டுமல்ல, அவர்கள் தோற்றத்திலும் மிக அழகானவர், மனிதர்களிலேயே மிக அதிக அழகுடையவர்களாக இருந்தார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே நேரத்தில் அந்தரங்கத்திலும் அவர்கள் மிக அழகானவர்கள், அவர்கள் உள்ளம் அவ்வளவு பரிசுத்தமானது. அல்லாஹ் திருமறையில் அவருடைய வரலாறை முழுமையாக சொல்லிக் காட்டுவான். அவருடைய சகோதரர்கள் 10 பேர்களும் சேர்ந்து 9 பேர்களும் சேர்ந்து அவர்களை கிணற்றிலே, பாலம் கிணத்திலே தள்ளி விடுகிறார்கள். அதற்கு காரணம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கொண்டிருந்த பிரியம், அந்த பாசம், அந்த பையனின் மீது மட்டும் அவ்வளவு பாசமாக இருக்கிறார் என்ற பொறாமை குணத்தின் காரணத்தினால் அதை தாங்க முடியாமல் சிறுவராக இருந்த பருவம், அதாவது பக்குவம் இல்லாத வயதுடையவராக இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாழும் கிணற்றிலே தள்ளிவிட்டார்கள். இன்றும் கூட அந்த கிணறு இருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு போய் போடப்பட்ட கிணறு இன்றும் இருக்கிறது. அந்த கிணற்றிலே தள்ளிவிட்டு வந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உறவுகளை பிரிந்து அடிமையாக விற்கப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்து மிகப்பெரிய சிரமங்களை சந்தித்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுத்தால அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். மிஸ்ர தேசத்தினுடைய அரசராக அவர்கள் ஆகிறார்கள். அந்த நேரத்திலே யாரெல்லாம் அவர்களை பழிவாங்கினார்களோ, சிறு வயதிலே அவர்களை பாலும் கிணத்திலே தள்ளினார்களோ, அந்த சகோதரர்கள் எல்லாம் பஞ்சகாலத்திலே ஆதரவை நாடி உதவியை நாடி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து நிற்கிறார்கள். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் அறியவில்லை. இவர்தான் நம்முடைய சகோதரர் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள், நம்முடைய சகோதரர்கள் இவர்கள் தான் என்று. என்ன ஒரு பெரிய விஷயம் என்று சொன்னால், தன்னை இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிலே தனக்கு சிரமத்தை கொடுத்தவர்கள், தன்னை தந்தை இடத்திலிருந்து பிரித்தவர்கள், தந்தைக்கு அதன் காரணமாகவே 2 கண்களும் பழுதுபட்டு போய்விட்டன, அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரிவினை உண்டாக்கி அந்த சகோதரர்களை பார்த்த உடனேயே சின்ன வயதில் இவர்கள் நமக்கு துரோகம் அளித்தார்களே என்ற எண்ணம் கொஞ்சமும் உள்ளத்திலே வரவில்லை. சந்த சகோதரர்களை பார்த்தவனே ஆனந்தப்பட்டார்கள், சந்தோஷப்பட்டார்கள். இத்தனை வருடங்களுக்கு பிறகு அவர்களை சந்தித்திருக்கிறோமே என்று அவர்களை அரவணைத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், இவர் யார், இவர் அரசர், நம்மை இந்த அளவுக்கு கௌரவப்படுத்துகிறார் என்று. கடைசியில் தான் சொல்லுகிறார்கள், நான் உங்களுடைய சகோதரன் யூசுப்புதான் என்று. பழி வாங்கவில்லை. நான் உங்களுடைய சகோதரன் யூசுப் என்று சொன்ன போது அவர்கள் அஞ்சுகிறார்கள். ஏனென்றால் அன்றைக்கு உள்ள யூசுப் வேறு, இன்றைக்கு உள்ள யூசுப் வேறு. அதிகாரம் படைத்தவர் இன்றைக்கு, நாடினால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். அப்படி இருக்கிற போது அஞ்சினார்கள் அவருடைய சகோதரர்கள், பயப்பட வேண்டாம், நீங்கள் செய்த குற்றத்தை நான் மன்னித்து விட்டேன், அதை உள்ளத்திலிருந்து முழுமையாக துடை தெரிந்து விட்டேன், இன்றைக்கு வந்து அச்சமும் உங்களுக்கு தேவையில்லை என்று தைரியம் மூட்டினார்கள். அதுதான் அந்த அவருடைய குணம் என்பது அந்த அளவுக்கு அழகானதாக இருந்தது. மனதில எந்த ஒரு பகை உணர்ச்சியோ குரோத மனப்பான்மையோ பழிவாங்குகின்ற போக்கும் உள்ளத்தில் அறவே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழும் காலமெல்லாம் அப்படித்தான் வாழ்ந்து காட்டி வழிகாட்டி இருக்கிறார்கள். எத்தனை எத்தனை எதிரிகள், விஷத்தை ஊட்டியவர்கள், அவர்களை கொல்ல வேண்டும் என்று பலமுறை திட்டமிட்டு அதற்கான முயற்சியில் ஈடுபட்டவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை கண்டபடி பேசியவர்கள் எல்லாத்தையும் ஃபத்ஹ மக்கா என்பது மன்னித்து விட்டார்களே. யாரையும் குற்றம் பிடிக்கப்படாது. இன்றைய தினத்திலே உங்களுக்கு யாருக்கும் எந்த பழி வாங்குதல் என்பதும் கிடையாது. அவரவர்கள் இஸ்லாத்திலே விரும்புகிறவர்கள் இஸ்லாத்திலே இணைந்து கொள்ளுங்கள், இல்லை என்று சொன்னால் உங்களது மார்க்கத்தில் இருந்து கொள்ளுங்கள், எந்த குற்றமும் உங்கள் மீது பிடிக்கப்படாது என்று புது அறிவிப்பு செய்தார்களே. எந்த அளவுக்கு அந்த உள்ளம் பரிசுதம் அடைந்திருக்குது என்று பார்க்க வேண்டும். நம்மளை பத்தி யாராவது ஏதாவது பேசினா பல ஆண்டு காலங்கள் அந்த உள்ளத்திலேயே அப்படியே கனலை போன்று நெருப்பாக உள்ளத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக எப்போ பேசியிருப்பார், பல வருஷங்களாக இருக்கும். ஆனால் அதை மறக்காமல் மனதிலே வைத்துக் கொண்டு என் உடன் பிறந்த சகோதரர்களையும் கூட ஒதுக்கி வைக்கிற சூழ்நிலை தான் நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த நிலை ஒரு மனிதனை சிறப்புப்படுத்தாது, உயர்வுபடுத்தாது. இந்தியாவுடைய முகலாய பேரரசர்களுடைய முதன்மையானவர்கள் பாபர், வரலாறுகள்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாபரின் மீது அவர் முகலாய அரசராக இருந்தார். இந்தியா முழுவதும் அவருடைய கையில் இருந்தது. அது மீது கடுமையான வன்மம் கொண்ட அந்த காலத்து பிராமணர்கள் அவர் மீது கடுமையான விரோதம் கொண்டிருந்தார்கள். அதுல ஒரு வாலிபர், இந்த பாபர் வந்து தீர்த்திடணும், நம்ம இந்த ஆள் உயிரோடு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய இடுப்பில ஒரு குருவாலை சொருகிக் கொண்டு பல வருடங்களாக தெரிந்து கொண்டிருந்தான். எங்க பார்த்தாலும் இந்த ஆளை கொண்டிருந்தோம். ஆனா பாபருடைய தோற்றம் அவனுக்கு தெரியாது, அவரை அவன் பார்த்ததில்லை. ஆனால் அவரை பத்தி அவருதான் தெரிஞ்சிச்சுட்டாலும் உடனே பாஞ்சு ஆளை தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் கிடையாது. அவர் இந்தியாவினுடைய அரசராக இருக்கிறார், அவர் முஸ்லிம்களுடைய அரசராக இருக்கிறார், எனவே நமக்கு துரோகம் அழைப்பார், நமக்கு கெடுதி அழைப்பார் என்று ஒரு எண்ணம் அவனுக்கு. எனவே அதை வைத்து தெரிந்து கொண்டே இருந்தார். எங்க பார்த்தாலும் ஆளை தீர்த்திடணும். அந்த காலத்து அரசர்கள் எல்லாம் இப்படி படவடமாக ஒரு கூட்டமாக மெய்க்காப்பாளர்களை வைத்துக் கொண்டெல்லாம் திரிவது வழக்கம் இல்லை. சாதாரணமாக போவார்கள், சாதாரணமாக குதிரைகளையும் போவார்கள், நடந்து போவார்கள், மக்களுக்கு மத்தியிலே சாதாரணமாக திரிவார்கள். எந்த ஒரு இதையும் தனக்கு தனித்தன்மை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஒரு நாள் அவன் இப்படி வந்து கொண்டிருக்கிறான், தெருவில ஒரு மதம் பிடித்த யானை யாருக்கும் அடங்காமல் வேகமாக அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த யானைக்கு பயந்து மக்கள் எல்லாம் தெருவுகளிலே ஓடி ஒதுங்கி கொண்டிருக்கிறார்கள். நடுவில் ஒரு சிறிய குழந்தை, அந்த குழந்தைக்கு ஓட முடியவில்லை. அந்த குழந்தையை ஏதோ ஒரு தாயை விட்டு விட்டு போய்விட்டால் வேகமாக யானை வந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்குமோ என்று அங்கே இருப்பவர்கள் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வாலிபனும் அந்த கூட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறான். குதிரையிலே எங்கிருந்தோ வந்த ஒரு மனிதர் தலப்பா கட்டியிருந்தார். அவர் வேகமாக குதிரையிலிருந்து கீழே குதித்து அந்த குழந்தையை அப்படியே தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொண்டு அந்த யானையத்தில் யானையிடத்திலிருந்து அந்த குழந்தையை காப்பாற்றி அவர் அந்த ரோட்டில அங்கிருந்து உருண்டே அந்த பக்கமாக போய்விட்டார். குதிரையை விட்டு விட்டார். அந்த குழந்தையை மார்போடு அணைத்துக் கொண்டு உருண்டே அந்த பக்கம் போய்விட்டார். யானையும் கடந்து போய்விட்டது. அங்கு இருப்பவர்கள் எல்லாம் வேகமாக வந்து அந்த உருண்டு போன நிலையில் அவருடைய தலைப்பாவும் கலந்து கீழே உருண்டு போய்விட்டது. அங்கு இருப்பவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். பார்த்த உடனே யாரு அரசர் தாபர் அல்லவா இது என்று பேசிக் கொள்கிறார்கள். இப்போது இவன் பார்க்கிறான், அருகே சென்று பார்த்தான். முகம் அவ்வளவு தெளிவாக இருக்கிறது, முகத்தில் ஒரு பிரகாசம். இவரையா நாம் கொல்லுவதற்காக வேண்டி நாம் தீர்மானித்திருந்தோம். ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் கூட அங்கு பெரிதாக நினைக்காமல், தன்னுடைய உயிரை கூட அங்கு மதிக்காமல் வேகமாக குதிரையிலிருந்து கீழே இறங்கி அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றினாரே. ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு இவ்வளவு முயற்சி செய்தவர் மனிதர்களின் உயிரையா எடுப்பார், மனிதர்கள் உயிரையா பழி வாங்குவார்? அப்படி இருக்க மாட்டார் என்று சொல்லி அவன் நேராக பாபரிடத்திலே சென்றான். அவருடைய கையை பிடித்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். நான் உங்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்று பழியோடு தெரிந்து கொண்டிருந்தேன், உங்களது இந்த செயலினுடைய மனதிலே மாற்றத்தை ஏற்படுத்தியது, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டான். மன்னிப்பு கேட்ட அந்த மனிதர் சரி போ என்று சாதாரணமாக சொல்லிவிடாமல் தோளிலே கை போட்டு வா என்னோடு வா என்று சொல்லி அரண்மனைக்கு அழைத்து போனார்கள். அரண்மனைக்கு அழைத்து போய் அவருக்கு தேவையான உபகாரங்கள் எல்லாம் செய்துவிட்டு நீ விரும்பினால் என்னோடு இருந்து கொள்ளலாம், என்னுடைய காரியங்களை நீ கவனித்துக் கொள்ளலாம், அரசாங்க ஒரு பணியாளராக நான் உன்னை நியமிக்கிறேன், எனக்குமே என்னுடைய செயல்களுக்கு உதவியாக உன்னை நியமிக்கிறேன் என்று தன்னுடைய அருகிலேயே வைத்துக் கொண்டார். பாபர் மரணிக்கின்றவரை அந்த வாலிபர் பாபரோடு தான் இருந்தார். எந்த அளவுக்கு அந்த பரந்த மனம் என்று பாருங்கள். தன்னை கொலை செய்வதற்கு திட்டமிட்டு பல ஆண்டுகளாக அவன் தேடிக்கொண்டிருந்தவன் அந்த ஒரு செயலை பார்த்த உடனேயே அவனுடைய மனம் மாறுகிறது. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவனை மன்னித்து அந்த மன்னித்ததோடு மட்டுமல்ல அவனை தன்னோடு வைத்துக் கொண்டு அரவணைத்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் இங்கே அந்த உள்ளம் தூய்மையான உள்ளம் என்பதற்கு அடையாளம். இது போன்ற ஏராளமான வரலாறுகள் வரலாற்றிலே நாம் பார்க்க முடியும். நமது உள்ளங்களில் எல்லாம் என்ன கிடக்கிறது என்று யோசித்து பாருங்கள். ஒரு சின்ன அற்பமான காரியங்களுக்காக எந்த அளவுக்கு விரோதம் பாராட்டுகிறோம், விரோதமாக நடந்து கொள்கிறோம். இவைகள் நம்மை எந்த விதத்திலும் உயர்த்தாது, எல்லா நிலையிலும் நம்மை தாழ்த்துத்தான் செய்யும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு தீய குணங்களும் தீய எண்ணங்களும் அறவே நம்முடைய உள்ளத்திலிருந்து அகன்று போவதற்கு நமக்கு பெரிய ஒரு ஆயுதத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அதுதான் வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு போன்ற காரியங்கள். அவைகளை பரிசுத்தப்படுத்தும், உள்ளத்தை வலிமைப்படுத்தும், உள்ளத்தில் இருக்கின்ற இது போன்ற நோய்களை குணப்படுத்தும். அதிகம் அதிகம் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவது, அல்லாஹ்வை திக்ரி செய்வது, அல்லாஹ்வை மனதிலே கொண்டு வந்து நிறுத்துவது, இவைகள் என்ன செய்யும்னா மற்ற தீய எண்ணங்களை உள்ளத்திலிருந்து வெளியாக்கிவிடும். ஒருவர் நீண்ட காலமாக தொழுகிறார், பல வருஷங்களாக தொழுது கொண்டிருக்கிறார், இபாதத்திலே கழித்திருக்கிறார், ஆனால் இந்த தீய எண்ணங்கள் அவருடைய உள்ளத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அவர் செய்த இபாதத்திலே குறைபாடே தவிர அந்த உண்மையிலேயே அது தன்னுடைய வேலை வேலை செய்யாமல் இருக்காது. அவருடைய வழக்காடி வாழ்க்கையில் குறைபாடு இருக்கிறது, அதன் காரணமாக தன்னுடைய வேலையை செய்யவில்லை என்றே தான் விளங்க வேண்டும். அதெல்லாமல் வேறு காரியங்கள் இருக்காது. எனவேதான் அதிகமாக இஸ்திகஃபார் செய்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காட்டினார்கள். இந்த சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்ற இந்த மூன்றாம் கலிமா இருக்கிறது. இந்த கலிமாவுக்குள்ள தன்மையை சொல்கிற போது நூற்றுக்கணக்கான நோய்களை குணப்படுத்தும் என்று சொன்னார்கள். இதை வந்து ஓதிட்டு வருகிற போது நூற்றுக்கணக்கான நோய்களை குணப்படுத்தும். அதிலே ரொம்ப சின்னது, ரொம்ப தாழ்ந்தது என்று சொன்னால் உள்ளத்திலே இருக்கக்கூடிய கவலை துக்கம் போன்ற அத்தனையுமே உள்ளத்திலிருந்து பரிசுத்தப்படுத்தும். அந்த அளவுக்கு அந்த கலிமாவுக்கு மகத்துவம் இருக்கிறது. இது போன்ற இஸ்லாத்தில் ஏராளமான வழிமுறைகள் சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன. எனவே நாம் நம்முடைய உள்ளங்களை எல்லா நிலையிலும் ஆரோக்கியமானதாக இருக்கிறதா, உடலை ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதிலே அக்கறை செலுத்துகிறோம். ஒரு ஏதாவது நோய் வந்துவிட்டால் உடனே நாம் மருத்துவரிடத்திலே செல்கிறோம், சிகிச்சைகளை பெற்றுக் கொள்கிறோம், மருந்துகளை உட்கொள்கிறோம். ஆனால் இதுபோன்று உள்ளத்தில் ஏற்படுகின்ற நோய்களை குணப்படுத்துவதற்கு இறைவனை வணங்குவதும் அவனை திக்ரி செய்வதும் அவனை உள்ளத்திலே கொண்டு வந்து நிறுத்துவதும் தான் சிறந்த மருந்தாகும். வல்லரகமா நம்முடைய உள்ளங்களை ஆரோக்கியமான உள்ளங்களாக இந்த உலகத்திலே சிறந்த மனிதர்கள் உயர்ந்தவர்கள் என்ற நிலையில் அல்லாஹ் நம்மை வாழ செய்து மன்னிக்க செய்வானாக. அல்லாஹ் ஜலசானவத்தாலா அத்தனைக்கும் போய்மானவன். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி.